வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ கோத்தகரி 90.4. இன்றைய மலையரசு சுகமான நிகழ்ச்சியில் த்ரீ ரோசஸ் குழுவினர் இந்த வைட்டமின் B12 என்ற தலைப்பில் ஒரு சில தகவல்களை சொல்ல வராங்க, கேட்கலாமா? இந்த வைட்டமினை 1948 பிரிட்டனின் ஸ்மித் மற்றும் பார்க்கர் என்னும் மருத்துவ விஞ்ஞானிகளும் அமெரிக்காவின் ரிக்கஸ் குழு மருத்துவ விஞ்ஞானிகளும் உலகிற்கு அறிமுகப்படுத்தினார். இந்த வைட்டமின் குடலில் உறிஞ்சப்பட்டு கல்லீரலில் சேகரித்து வைக்கப்படும். சைனோகோபாலமைனும் மற்ற பி குழும வைட்டமின்களைப் போலவே உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த வைட்டமின் இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தி மற்றும் முதிர்ச்சிக்கு உதவுகிறது. இந்த வைட்டமின் எலும்பு மஜ்ஜையில் பணியாற்றி வெள்ளை அணுக்கள் மற்றும் தட்டணுக்களை அதிகரிக்க செய்யும். இந்த வைட்டமின் பசியை அதிகரிக்க செய்வதோடு நல்ல உடல் நலத்தையும் அளிக்கும். மத்திய நரம்பு மண்டலத்தின் சமநிலையை பாதுகாப்பதில் இந்த வைட்டமின் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த வைட்டமின் B12 குறைபாடு. வைட்டமின் B12 என்னும் சைனோகோபாலமைன் குறைபாட்டால் பெர்னீசியஸ் அனிமியா என்னும் ஒரு வகை இரத்த சோகை ஏற்படும். இரத்தத்தில் ஹீமோக்ளோபின் என்னும் நிறச்சேர்க்கையின் அளவு 8-9% இருக்கும். வாயில் நாக்குப்புண் ஏற்படும். நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு கைவிரல்கள் மற்றும் கால் விரல்களில் மதமதப்பும் ஊசியால் குத்துவது போன்ற உணர்வும் ஏற்படும். தாய்ப்பாலூட்டும் சிசுக்களுக்கு B12 குறைபாட்டால் ஒரு வகை இரத்த சோகை ஏற்படும். அந்த இரத்த சோகையில் பெருத்த சிவப்பணுக்கள் இருக்கும். வைட்டமின் B12 அதிகமுள்ள உணவுகள். கல்லீரலில் மிகுந்த அளவு B12 வைட்டமின் இருக்கும். இறைச்சி, மீன், சிறுநீரகம், மூளை மற்றும் முட்டை போன்றவற்றிலும் நல்ல அளவு இருக்கும். கறந்த பால், பால் மாவு, பாலாடை போன்றவற்றில் போதிய அளவு இருக்கும். வைட்டமின் B12 தினசரி தேவை. ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு 1.5-2.5 மைக்ரோகிராம் வரை B12 தேவை. கர்ப்பிணி மற்றும் பாலூட்டு தாய்மார்களுக்கு 2.6-2.8 மைக்ரோகிராம் அளவு தேவை. குழந்தைகளுக்கு 0.9-2.4 மைக்ரோகிராம் அளவு தேவை.
மற்ற உயிர் சத்துக்களை ஊக்கப்படுத்தி உணவளிப்பது இந்த வைட்டமின் B12 தான். இந்த சத்தும் மற்ற உயிர் சத்துக்கள் அடங்கியுள்ள காய்கறிகளும் மற்றும் உணவு பண்டங்களில் இந்த வைட்டமின் B12 அடங்கியிருக்கும். ஒருவர் நோயின்றி நலத்துடன் வாழ இந்த B12 முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. இந்த B12 சத்து குறைவானால் பாதிக்கப்பட்டவர்கள் கை கால்கள் மரத்து போகும், கை கால் விழுந்து போகும், உடலில் வலியும் ஏற்படும். ஆடை எடுக்காத பால் மற்றும் உணவு பண்டங்களில் இந்த B12 நிறைந்துள்ளது. அதனால் நம்ம ஆடை எடுக்காத பால் நிறையவே குடித்தால் B12 சத்து நிறையவே பெறலாம்.
நீரில் கரையும் தன்மையுடைய இது சிவப்பு நிற படிக உருவம் கொண்டதாகும். இதை கோபால்ட் என்னும் உலோகம் அடங்கிய கூட்டுப்பொருளாக இது குறிப்பிட முடியுது. இந்த கரு அமிலங்கள், புரதங்கள், கொழுப்புகள் மற்றும் மாவு பொருட்கள் இது எல்லாமே இடைநிலை வளர்ச்சிதை மாற்றத்தின் இன்றியமையாத இணை காரணியாக இது செயல்பட்டு வருகின்றனர். இவ்வைட்டமின்கள் இந்த கல்லீரலில் அதிக அளவில் வந்து இருக்குது. இந்த B12 இன்றியமையாதது தான். அதாவது இந்த இரத்த செல்கள் உற்பத்திக்கும் மைய நரம்பு மண்டலத்தில் நரம்பு மச்சையை பராமரிக்கவும் சயனோ கோபாலமைகள் மிக மிக இன்றியமையாததாகும். இந்த இரத்த சிவப்பணுக்கள் முதிர்ச்சி அடைவதில் இதன் பங்கு சிறப்பானதாகும். இந்த B12 தினசரி தேவை அதிகமாக இருக்கு. இதன் தினசரி தேவை 2.3 மைக்ரோ கிராம்களும் இருக்கின்றன. நமது கல்லீரல் 3-5 மில்லிகிராம் வரை தேக்கி வைக்கப்பட்டு இருக்கின்றன. இந்த சயனோ கோபாலமைன் கல்லீரல் செயல்படும் விதங்கள். இந்த கல்லீரல் காஸ்டில் என்னும் ஒரு வகை பொருள் உண்டாகிறது. இந்த காஸ்டில் இரு கூறுகளாக இருக்கின்றன. ஒன்று உள்ளிருப்பு பொருள், அடுத்தது வெளியிருப்பு பொருளாகும். இந்த காஸ்டில் பொருளின் வெளியிருப்பு பொருள்தான் சயனோ கோபாலமைகள் என்று கூறுகின்றனர். அதாவது உணவிலிருந்து கிடைக்கும் இந்த சயனோ கோபாலமைனும் இறப்பை செல்களின்
சுரப்பு நீர்களும் சேர்ந்து இந்த கல்லீரலில் உள்ள இந்த கேஸ்டில் பொருளை உண்டாக்குகின்றனர். இந்த சயனோகோபால் அமைகள் கோபமைடு என்னும் துணை நொதியாக செயல்பட்டு சில வேதிய வினைகளை ஊக்குவிக்கின்றனர். இந்த வளர்ச்சிதை மாற்றம் நிகழ்விலும் இந்த புரதம் உருவாகப்பட்டு வருகின்றனர். இந்த B12 பங்கு சில குறிப்பிடத்தக்கதாகும். இதன் பற்றாக்குறையால் இரத்த பெருசோகை கூட ஏற்படுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கின்றன. இந்த நரம்பு மண்டலம் பாதிப்பும் இந்த B12 பற்றாக்குறையால் பாதிக்கின்றன. இந்த இரத்த சோகை நோய்கள். இந்த இரத்த சோகை நோய் அல்லது இந்த சோகை நோய் என்பது பலரும் அறிந்திருந்தது தான். அதிகமாக இந்த அரிசியை எடுத்து சாப்பிடுவதோ அதன் மூலம் இந்த சோகை வரப்போகிறது என்றும் கூட ஒரு கிராமத்தில் கூறப்பட்டிருக்கின்றன. இந்த சோகை நோய் பிடித்த மாதிரி வெளுத்திருக்குமானால் என்றும் கூட அதை கூறலாம். இந்த இரத்தம் நமது உடலுக்கு பல வகையிலும் அவசியம் தேவைப்படுது. இந்த இரத்தத்தில் முக்கியமான வேலைகள் நுரையீரலிருந்து இந்த ஆக்சிஜனையும் குளுக்கோஸையும் உடலிலும் இந்த இருக்கும் திசுக்களில் அனைத்திற்குமே கொண்டு சென்று கொடுத்துவிட்டு அங்குள்ள இந்த கழிவுகளையும் இந்த கார்பன் டை ஆக்சைடையும் திரும்ப கொண்டு வந்து வெளியேற்றுவது தான். இதற்கு பெரிதும் பயன்படுவது இந்த இரத்தத்தில் இருக்கின்ற இந்த சிவப்பணு தான். இவற்றை சொல்ல போனால் இந்த சிவப்பணுக்களில் இருக்கின்ற ஹீமோக்ளோபின் என்ற இந்த சிவப்பு நிறம்தான் இந்த பணியை சிறப்பாக செய்கின்றன. இந்த சிவப்பணுக்களில் உற்பத்தி தடைப்படுவதால் வருகின்ற இந்த இரத்த சோகை நோய். இந்த சிவப்பணுக்கள் போதுமான அளவு உடலில் உற்பத்தி ஆகாத போதுதான் எளிதில் இந்த சோகை நோய் ஏற்படுகின்றனர். பெரும்பாலானவர்களுக்கு இதுவே முக்கிய ஒரு காரணமாக இருக்கின்றனர். எண்ணற்ற காரணங்களால் இந்த சிவப்பணுக்களில் உற்பத்தி குறை நேரிடுகின்றனர். இனி இவற்றை பார்ப்போம். இந்த சிவப்பணுக்களில் உற்பத்திக்கும் தேவையான சத்து பொருட்களும் சில குறைபாடுகள். ஒன்று இரும்பு சத்தும், அடுத்தது இந்த வைட்டமின் B12 ஆகும். உடலில் பல்வேறு விஷப்பொருட்களும் கூட அதிகரிக்கின்றன. பல்வேறு நுண்ணுயிர் நோய்களும் இருக்கின்றன. அதே போல சிறுநீரக செயலிழப்பு நோய்களும் இருக்கின்றன. கல்லீரல் நோய்கள் இருக்கின்றன. பல மருந்துகளும் இதற்கு இருக்கின்றன.
சோகை நோய் என்றால் இரத்த குறைவு ஏற்படுதல் என்று பலரும் அறிந்திருக்கிறார்கள். அது உண்மைதான். உடலில் உள்ள இரத்தத்தின் அளவு குறைகின்ற போது அதிலிருந்து சிவப்பணுக்களின் எண்ணிக்கையும் குறைகிறது. அதில் இருக்கும் ஹீமோக்ளோபின் அளவும் குறைந்து இரத்த சோகை நோய் ஏற்படுது. ஆனால் எல்லா சோகை நோய்க்குமே இரத்த குறைவு அல்லது அதன் இழப்பு தான் காரணம் என்று சொல்லிவிட முடியாது. சிலருக்கு இவை இரண்டும் பாதிக்கப்படாமலேயே வெறும் சிவப்பணுக்களின் மட்டும் ஏதாவது கோளாறு ஏற்பட்டு அவை குறைந்தாலோ அல்லது ஹீமோக்ளோபின் அளவு குறைந்தாலோ அதுவும் இரத்த சோகை நோயே ஆகும். எனவே சோகை நோயில் பிற வெள்ளை அணுக்களோ அல்லது இரத்தத்தின் பிற பொருட்களோ குறைய வேண்டும் என்ற அவசியமில்லை. சோகை நோய் ஏற்பட எண்ணற்ற காரணங்கள் இருக்கின்றன. இரத்த இழப்பால் ஏற்படும் இரத்த சோகை நோய், உடலில் ஏற்படும் பல்வேறு காயங்கள், தலையில் அடிபடுதல், பெண்கள் மாதவிடாயின் போது வழக்கமான அளவை விட அதிகம் போதல், குடலில் ஏற்படும் குடற்புண்கள், புற்றுநோயினால் இரத்தம் அதிகமாக வெளியேறுதல், சிறுநீரக கோளாறுகளினால் அதிக இரத்தம் சிறுநீரில் வெளியேறுதல், நுரையீரல் புற்றுநோய், காச நோய், சளியில் அதிகமாக வெளியேறும் இரத்தம், சிறிய காயத்திலிருந்து இரத்தம் சரிவர குறையாத காரணத்தால் அதிகமாக தொடர்ந்து வெளியேறுதல், இரத்த புற்றுநோயினால் வீணாகும் இரத்தம் போன்று மேற்கூறிய முக்கிய காரணங்களால் இரத்தம் திடீரென வெளியேறும் போது உடனடியாக நமது உடல் அந்த இரத்த இழப்பை ஈடு செய்ய முடியாமல் போகும். இதனால் இவர்களுக்கு தேவைப்பட்டால் உடனடியாக இரத்தத்தை செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும். இல்லாவிட்டால் அதன் மூலம் ஏற்படும் இரத்த சோகை உயிரிழப்புக்கு கூட காரணமாகும். இப்படி உடலிலிருந்து அதிகமான இரத்த இழப்பு ஏற்படுகின்ற போது உடலில் இருக்கின்ற குறைந்த அளவு இரத்தத்தை உடல் மிகவும் சாதுரியமாக பயன்படுத்த முயலும். இரத்தம் மிகவும் அவசியமாகவே இருக்கின்றன. மூளை, இதயம், சிறுநீரகம் போன்ற உறுப்புகளுக்கு இருக்கின்ற இரத்தத்தை இதயம் அனுப்பிவிடும். அதே நேரத்தில் தோல், தசைகள் போன்ற உறுப்புகளுக்கு செல்லும் இரத்தத்தின் அளவு குறைந்துவிடும். இதன் காரணமாகத்தான் இவர்களது தோல் வெளுத்துவிடும். கை கால்கள் குளிர்ந்து அதிக வியர்வை உண்டாகும். இதய துடிப்பு அதிகரிக்கும். உடனடியாக இரத்தம் தரப்படவில்லை என்றால் இரத்த அழுத்தம் வெகுவாக குறைந்து மயக்கம் உண்டாகலாம். இதனால் மரணம் கூட ஏற்பட வாய்ப்புண்டு. திடீரென இரத்த இழப்பு ஏற்படாமல் சிலருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீண்ட நாட்களாக இரத்தம் வீணாகி கொண்டிருக்கலாம். இதனால் உடல் அபாயமான எல்லைக்கு போவதில்லை. இரத்த இழப்பை சரி செய்ய உடல் முனையும். ஏதாவது ஒரு காரணத்தினால் அது முடியாமல் போனால் இரத்த சோகை நோய் ஏற்படும். அதனால் நம்ம உடம்புக்கு வைட்டமின் B12 ரொம்பவும் அவசியம்.
நேர்களே, இவ்வளவு நேரமாக வைட்டமின் B12 என்ற தலைப்பில் ஒரு சில தகவல்களை கேட்டோம் அல்லவா? நேர்களே, அடுத்தது உடல் நலம் பெற உணவு முறை வைத்தியம் என்ற தலைப்பில் ஒரு சில தகவல்களை கேட்கலாமா?
உடல் நலத்திற்கு உணவு மட்டும் போதுமா? ஒருவர் சத்துள்ள உணவை முறையாக உட்கொண்டு வருவதால் மட்டும் உடல் பலமாகவும் நோயின்றியும் இருக்கும் என்று எண்ணுவதும் முயலுவதும் சரி என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நல்ல தண்ணீர், தூய காற்று, துப்புரவுள்ள நிலத்தில் முறையாக கட்டப்பட்ட வீடு மற்றும் தொல்லையற்ற சூழலும் ஒருவர் நலத்துடன் வாழ பாதி ஆதாரங்கள் அல்லது தேவை என்று உறுதியாக கூறலாம். அடுத்து மிக முக்கியமாக நாம் அமைத்துள்ள குடும்பம், மனை, தக்க மனைவி, அறிவறிந்த மக்கள், சான்றோர் பலர் வாழும் சமுதாயம், தாயும் தந்தையும் குருவும் போன்ற அரசு அடுத்து உயரிய நோக்கம், உண்மையான உழைப்பு, முறையான உடற்பயிற்சி, ஒழுங்குள்ள வருவாய், மகிழ்வை அள்ளித்தரும் பொழுதுபோக்கும் ஒருவர் நலத்துடன் வாழ தேவை என்று உறுதியாக சொல்ல வேண்டியுள்ளது. சத்துள்ள உணவுகளை உட்கொண்டு வருவதால் மட்டும் ஒருவருக்கு உடல் நலம் இருக்கும் என்று உறுதியாக கூற முடியாது. சத்துள்ள உணவு உட்கொண்ட ஒருவர் முறையான உடல் உழைப்பு உள்ளவராகவும் இருக்க வேண்டும். உடல் உழைப்பு மட்டும் போதுமா? போதாது. குடும்பம் நிறைவுடையதாக இருக்க வேண்டும். மனைவியை பற்றி குறை அல்லது கவலை, குழந்தைகளை பற்றி கவலை, உற்றார் உறவினர் பற்றிய குறை, பகை, முடியாமை, சூழல் ஒத்துவராமை, நாட்டு ஆட்சியின் குறைபாடுகள் இவற்றில் ஒன்றையாகிலும் ஒருவர் தொடர்ந்து நினைத்து வருந்தி கொண்டும் அடிக்கடி உணர்ச்சி வசப்பட்டு கொண்டிருந்தாலும் போதும், ஏதேனும் ஒரு நோய் அவரை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. குறிப்பாக பெரும் பொருள் படைத்தோரில் பலர் பல கொடிய நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நேர்மையற்ற முறையில் பொருள் தேடுதல், பொருளை காப்பாற்ற ஓயாது பயன்படுத்துதல், உடல் உழைப்பின்றி மூளை உழைப்பையும் கூட்டுதல், பருவ காலங்களுக்கு ஏற்ப வாழாது எப்போதும் குளிரில் இருத்தல், உழைத்தல், தூங்குதல், வரைமுறையின்றி உடல் உறவில் ஈடுபடுதல் மற்றும் சில காரணங்களும் உள்ளன. இவர்களின் உடல் நலம் கெட்டுப்போனதற்கும் போவதற்கும் இல்லாமை காரணமல்ல, சத்துணவு குறையும் அல்ல என்பதை நாம் உணர வேண்டும். பொருள் பற்றி தொடர்ந்து பயமும் சரி, அவர்கள் இரத்த கொதிப்பு நோய், நீரிழிவு நோய், நரம்பு தளர்ச்சி, வாத நோய் போன்ற நோய்கள் ஏற்பட்டு நலம் குன்றி போவார்கள். இதை எல்லாரும் உணர வேண்டும். சத்துணவு குறைவால் மட்டும் ஒருவரின் நலம் குன்றி போகாது, மனநிலையும் காரணம் என்பதை உணர்ந்து வாழ வேண்டும். மனநலமுள்ள ஒருவர் சில மாதங்கள் சத்துணவை முறையாக உட்கொண்டு வந்தால் உடல் நலம் சீராகும். ஆனால் மனம் கெட்டு போன ஒருவர் பல மாதங்கள் மட்டுமன்றி பல வருடங்கள் சத்துணவை உட்கொண்டு வந்தாலும் உடல் நலம் சீராகாது என்பதை நான் நீண்ட நாட்கள் அனுபவத்தில் கண்டுள்ளேன். பொருளாதார நிலையால் மட்டும் ஒருவருடைய உடல் நலத்தை காப்பாற்றிவிட முடியாது. பொருளாதாரமே உடல் நலத்திற்கு முதற் பொருளாக இருந்தால் செல்வர்கள் சாகாவரம் பெற்றவர்களாக இருப்பார்கள். உடல் நலம் பேண குறிப்பாக 5 நடைமுறைகளை முறையாக பின்பற்ற வேண்டும். 1 உணவு முறை, 2 உடல் உழைப்பு, ஓய்வு, மனநலம். முன் குறிப்பிட்டுள்ளவற்றில் ஒன்று கூடினாலும் குறைந்தாலும் நோய் ஏற்படுவது உறுதி. அதோடு பருவ காலத்திற்கும் உடல்நிலைக்கும் ஏற்ப முறையாக பின்பற்ற வேண்டும். உழைக்காத உடம்பு உளுத்து போகும் என்ற தமிழ் மொழிக்கிணங்க முறையான உழைப்பும் உடற்பயிற்சியும் செய்து வர வேண்டும். முறையான ஓய்வு நோய்க்கு இயற்கை மருந்தாகும், உடல் நலத்திற்கு சத்துணவாகும் என்பதை உணர்ந்து ஓய்ந்திருக்க வேண்டும். ஓயாத உழைப்பு தீராத நோயில் முடியும். உயிர் சத்துக்கள் குறைவால் கர்ப்ப காலத்தில் ஏற்படும் நோய்கள். கர்ப்ப காலத்தில் தாய் உயிர் சத்துக்களை குறைவாகவோ அல்லது உயிர் சத்துக்கள் மிக குறைவான பண்டங்களையோ உட்கொண்டு வந்தால் குழந்தைக்கு பல நோய்கள் ஏற்படும்.
நம்ம உடம்புக்கு வைட்டமின்கள் தேவைன்னு என்னென்ன காய்கறிகள் சாப்பிடணும் அதை பற்றி கொஞ்சம் கேட்கலாமா? அவரைக்காய், அவரை பிஞ்சு சமைத்துண்பது ரொம்பவும் நல்லது. குழந்தைகளிலிருந்து பெரியவர் வரைக்கும் அந்த அவரைக்காயை சமைத்து சாப்பிடலாம். அவரை பிஞ்சு நம்ம சமைத்து சாப்பிட்டால் வயிற்றில் இருக்கிற புண்ணு எங்கே புண்ணு இருந்தாலும் அது குணமாகும். இந்த அவரை பிஞ்சு சமைத்து சாப்பிட்டால் குடல் புண் மட்டும் குணமாகும், அது மட்டும் இல்லை கண் பார்வை அதிகரிக்கும், உடல் எடை குறையும், ஜீரணம் ஒழுங்காகும், நீரை பிரிக்கும், சிறுநீர் பை சுத்தமாகும், நீரிழிவு நோய் தணிக்கும். தொடர்ந்து உண்டு வந்தால் நீரிழிவு நோய் குணமாகும், வாத நோய் நீக்கும், சளிக்கட்டிருந்தால் அது குணமாகும், இருமல் குணமாகும், ஜீரணம் ஒழுங்காகும். இத்தனையும் மருத்துவ குணம் இந்த அவரை பிஞ்சுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை பெண்களுக்கு ஏற்படும் சூதக வலி நீங்கும், சூதக கட்டும் குணமாகும், வயிற்றுப்புண் இருந்தால் அதுவும் ஆறும். நிறைய பேர் குண்டாக இருப்பீங்க, அந்த குண்டா இருக்கிறவங்க இந்த அவரை பிஞ்சு சமைச்சு சாப்பிட்டால் அதுவும் அவங்க ஒல்லியாகவும் அந்த குண்டு குறையறக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த குண்டாக இருக்கிறவங்க அவரை பிஞ்ச தினமும் சமைச்சு சாப்பிட்டால் இன்னும் நல்லது. சக்கரை நோய் உள்ளவங்க இந்த அவரை பிஞ்ச தினமும் சாப்பிட்டு வந்தால் அவங்களுக்கு கூட இந்த சக்கரை நோய் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அத்திக்காய், இந்த அத்தி பிஞ்சு பத்தியத்திற்கானதாகும். இந்த அத்தி பிஞ்சை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சமைத்து உண்பது ரொம்ப நல்லது. அது வயிற்றுப்புண்ணை ஆற்றும் தன்மை இருக்கின்றன. இந்த வயிறு வலி அதில் நீங்கும். நீண்ட நாள் வயிற்று வலியால் பாதிக்கப்பட்டவங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காலை உணவில் இந்த அத்தி பிஞ்சை சமைத்து உண்டு வர வேண்டும். 2 மாதங்களில் இந்த வயிற்று வலி குணமாகும். இதில் இந்த இரும்பு சத்து இருப்பதால் கண் நோய்களும் நீங்கும், தோல் மிருதுவாகும். இது மட்டும் இல்லாமல் வாய்ப்புண் குணமாகும், பல் பூச்சியை கொல்லும், வாய் நாற்றம் குணமாகும், வாய்ப்புண் குணமாகும், பெண்களுக்கு ஏற்படும் பெரும்பாட்டை தணிக்கும், இந்த ஜீரணம் ஒழுங்காகும். குறிப்பாக இந்த தோல் தொடர்பான இந்த நரம்பு தொடர்பான நோய் உள்ளவர்கள் வேறு மருந்துண்டு வரும் நாட்களில் இந்த அத்தி பிஞ்சை நீக்க வேண்டும். 1 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த அத்தி பிஞ்சு ஏற்றுக்கொள்வது இல்லை. குறிப்பாக இந்த அத்தி பிஞ்சை சமைத்து 1 மணி நேரத்திற்குள் உண்பது மிகவும் நல்லதாகும். இந்த அத்திக்காய் ரொம்ப நல்லதாகும். அடுத்தது கத்திரிக்காய். இந்த தோல் நோயுடையோருக்கு சிறிதுமாகாது. இந்த தேமல் சொறி சிறங்குடையவர்கள் உட்கொள்வதே கூடாது. பொதுவாகவே உடம்பில் புண்ணுடையோர் சிலருக்கு இதை ஏற்றுக்கொள்வது இல்லை. இந்த கத்தரி பிஞ்சு இந்த சமைத்து உண்ணலாம். அதில் இந்த ஜீரணம் ஒழுங்காகும், சூட்டை உண்டு பண்ணும், எலும்பு பலமடையும். இந்த மழை நாட்களில் இந்த கத்திரிக்காய் இந்த வற்றல் குழம்பு உடம்பிற்கு போதிய இந்த சூட்டையும் இந்த ஜீரணத்தையும் உண்டு பண்ண ஒரு நல்ல ஒரு விஷயமாக இந்த கத்திரிக்காய் அமைந்திருக்குது.
அடுத்தது தக்காளிக்காய். இந்த தக்காளிக்காயை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல இருக்க சூட்டை தணிக்கும் தன்மை இந்த தக்காளிக்காய்க்கு இருக்குது. இந்த மூளை நோய் உள்ளவங்க இந்த தக்காளி பழத்தை டெய்லி சாப்பிட்டா அந்த மூளை நோய் குணமாகும்னு சொல்கிறாங்க. இரத்த மூலம் கூட தனியும் தன்மை இந்த தக்காளி பழத்துக்கு இருக்குது. உமட்டல் நீங்கும். இந்த தக்காளி பழத்தை சாப்பிட்றதுனால பசி ஏற்படும், மலக்கட்டு நீங்கும். வாத நோய் இருக்கிறவங்க இந்த தக்காளி பழத்தை சாப்பிடக்கூடாது. ஆஸ்துமா நோய் இருக்கிறவங்களும் கூட இந்த தக்காளி பழத்தை சாப்பிடக்கூடாது. சளி காய்ச்சல் இருக்கிறவங்களுக்கும் இந்த தக்காளி பழத்தை சாப்பிடக்கூடாது. அது மட்டும் இல்லை சளி இருமல் தொண்டைக்கட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த தக்காளி பழத்தை சாப்பிட்டா அந்த சளி வந்து ஜாஸ்தியாகும். அதனால் வந்து சளியோ இருமலோ காய்ச்சலோ ஏதாவது இருந்தால் அந்த தக்காளி பழத்தை சாப்பிடாதீங்க. பெரும்பாலும் மழை நாட்களில் இந்த தக்காளி பழத்தை சாப்பிடாதீங்க, ஏன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் ஒத்துக்காது. பெண்கள் சூதக நாட்களை இந்த தக்காளி சாப்பிட்டா அந்த சூதகம் ஒழுங்காக வெளியேறாது. அடுத்தது காலிஃப்ளவர். மூளை நோய் இருக்கிறவங்க இந்த காலிஃப்ளவரை சாப்பிட்டா அந்த மூளை நோய் குணமாகும். மூளை நோயை தணிக்கும் தன்மை இந்த காலிஃப்ளவருக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை இருமல் தணியும், மலக்கட்டு நீங்கும், உணவு ஜீரணமாகும், வறட்சியும் கூட நீங்கும், வயிறு தொடர்பான சின்ன நோய்கள் கூட தெளியும். பெண்களுக்கு சூதக காலத்தில் ஏற்படும் வலி கூட நீங்கும், வயிற்றில் இருக்கிற கனம் குறையும், இழப்பு நீங்கும். இந்த காலிஃப்ளவரை சூப்பு வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து வந்தால் குழந்தைகளுக்கு மலக்கட்டு ஏற்படாது, உணவும் ஜீரணமாகும், மீனி மினுமினுப்பாகும், எல்லோருக்கும் நல்லதாகும்.
அடுத்தது சீம கத்திரிக்காய். குழந்தைகளுக்கு இந்த சீம கத்திரிக்காய் ஆகாது. ஏன்னா ஒரு சில குழந்தைகளுக்கு சிறுநீரக பிறகுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு இந்த சீம கத்திரிக்காய் சாப்பிட்டால் உடல் வறட்சி நீக்கும், தாகம் தணியும், உணவு ஜீர்ணிக்கிறதுக்கும் இந்த சீம கத்திரிக்காய் பயன்படுது. மூல நோய் உள்ளவங்க இந்த சீம கத்திரிக்காய் சாப்பிட்டு வந்தால் அவங்களுக்கு அந்த நோய் குணமாகும். மூல கடுப்பு இருந்தாலும் அதுவும் குணமாகும். வாத நோய் உள்ளவங்க இந்த சீம கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது. அது மட்டும் இல்லை, சளி இருமல் இருந்தாலும் சீம கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது. இந்த வாத நோய் உள்ளவங்க, சளி இருமல் உள்ளவங்க கண்டிப்பாக இந்த சீம கத்திரிக்காய் ராத்திரி நேரத்தில் எடுக்காதீங்க. ஒரு சிலருக்கு வியர்வை நாற்றம் உடம்பில் எப்போவுமே நிற்கும். அந்த வியர்வை நாற்றம் இருக்கிறவங்க சீம கத்திரிக்காய் சாப்பிட்டால் அது மாறும். பெண்களுக்கு சூதக காலத்தில் ஏற்படும் மலக்கட்டு இருந்தால் இந்த சீம கத்திரிக்காய் சாப்பிட்டால் அது நீங்கும். வெயில் காலத்தில் சூப்பு வச்சும் இது குடிக்கலாம். வெயில் காலத்தில் சீம கத்திரிக்காய் சூப்பு வச்சு குடித்தால் உடல் வறட்சி இருந்தால் அது நீங்கும்.
தக்காளி பழம் மேனி மினுமினுப்பாகும். இந்த வைட்டமின் சி குறைவை சரிப்படுத்தும், தாகம் தணியும், உடல் கணக்கும். ஒரு சிலருக்கு இந்த தக்காளி சாறு ஏற்றுக்கொள்வதே இல்லை. குறிப்பாக இந்த தக்காளி சாறுடன் இந்த ஐஸ் கலந்து உட்கொள்வது நல்லதன்று. அதிலும் இரவு நேரங்களில் இந்த தக்காளி சாறு பெரும்பாலோருக்கு ஒத்துக்கொள்வதே இல்லை. குழந்தைகளுக்கும் இந்த தக்காளி சாற்றை சுட வைத்து கூடுதலாக வெந்நீர் கலந்து உப்பிட்டு கொடுக்க வேண்டும். வாத நோயுடையோர், இந்த உடல் கனமடையோர் இந்த தக்காளியை விலக்கி விடுவது ரொம்பவும் சிறந்ததாகும். அடுத்தது முட்டைகோஸ். இந்த கண் நோய்கள் தணியும். இந்த முட்டைகோஸுக்கு இந்த ஒரு குணங்கள் இருக்குது. இந்த கண் பார்வை ஒழுங்காகும். இந்த வைட்டமின் சி நிறைய உள்ளதால் இதன் குறைவால் ஏற்படும் இந்த நோய்களை குணமாக்கும். இந்த இரத்த அழுத்தம் உடையவர்களுக்கு மிகவும் நல்லதாகும். இதுக்கு ஒரு காரணம், இந்த கொழுப்பும் குறைந்தது. அடுத்து சுண்ணாம்பு சத்து குறைவால் ஏற்படும் இந்த நோய்களும் கூட நீங்கும். இந்த வாத நோயுடையவர்களுக்கும் அவர்கள் இந்த இரவு நேரங்களில் இந்த மழை நாட்களிலும் இந்த முட்டைகோசை எடுக்கக்கூடாது. இந்த குழந்தைகளுக்கும் மிகவும் நல்லதாகும். இந்த மலக்கட்டு நீங்கும் தன்மை அதிகமாக இருக்கின்றனர். இந்த குழந்தை அழகாக வளரும். குழந்தைகளுக்கு இதன் சூப்பு மிகவும் நல்லதாகும். இந்த மலக்கட்டால் நலங்குன்றியவர்கள் தொடர்ந்து உட்கொண்டு வர இந்த மலக்கட்டு நீங்கும். குறிப்பாக இந்த காலை உணவோடு உண்பது மிகவும் நல்லதாகும். ஒருவருக்கு இந்த மலக்கட்டு ஏற்படாமல் இந்த மலத்தை முறையாக இலக்கம் காய்களில் இந்த முட்டைகோஸ் மிகவும் சிறந்ததாகும். இந்த வயதானவர்களுக்கும் இந்த மிகவும் சக்தி அளிக்க வல்லதாகும். இந்த ஆஸ்துமா நோயாளிகள் மற்றும் இந்த இருமலுடையவர்களும் இவர்கள் அனைத்துமே இந்த பெரிதும் ஒத்துக்கொள்வதே இல்லை. அதனால் அவர்கள் இதை உட்கொள்ளாமல் இருப்பது மிகவும் நல்லதாகும்.
அடுத்தது மஞ்சள் முள்ளங்கி. இது மிகச்சிறந்த காய் என்று சொல்ல வேண்டும். இளைத்தவனுக்கு இரும்பை கொடு என்பது தமிழ் பழமொழிகளில் ஒன்று. அதாவது நலங்குன்றி இளைத்தவர்களுக்கு அயசெந்தூரம் என்ற மருந்தை கொடுத்தால் உடம்பு தேரும். இது உண்மை. இதுபோல இளைத்திருப்போருக்கு காய்ச்சல் மற்றும் நோயால் இழுத்து போனவங்களுக்கு கேரட் மஞ்சள் முள்ளங்கி ரொம்பவும் நல்லது. இந்த மஞ்சள் முள்ளங்கியை பச்சை கூட சாப்பிடலாம், முறைப்படி சமைத்தும் கூட சாப்பிடலாம். பாட்டிலில் அடைச்சி வைக்கிற டானிக்குகளை விட இது ரொம்பவும் நல்லது. இந்த மஞ்சள் முள்ளங்கியை தொடர்ந்து சமைச்சோ அல்லது பச்சையாக சாப்பிட்டு வந்தால் நினைவாற்றல் அதிகமாகும். இந்த மஞ்சள் முள்ளங்கியை சாப்பிட்டா களைப்பு இருக்கிறவங்களுக்கும் கூட களைப்பு ஏற்படாது. அடிக்கடி சளியால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க இந்த மஞ்சள் முள்ளங்கியை சாப்பிட்டா அந்த சளி கூட நீங்கும். வாயில் அதிகமாக புண்ணு இருக்கிறவங்க இந்த மஞ்சள் முள்ளங்கியை தொடர்ந்து ஒரு வாரம் சாப்பிட்டா இந்த வாய்ப்புண் கூட குணமாகும் தன்மை அந்த மஞ்சள் முள்ளங்கிக்கு இருக்குது. தொண்டையில் கட்டு நீங்கும். வயிறு தொடர்பான சின்ன நோய்கள் கூட குணமாகும் தன்மை இந்த மஞ்சள் முள்ளங்கிக்கு இருக்குது. இந்த மூளை நோய் இருக்கிறவங்க மஞ்சள் முள்ளங்கியும் வெங்காயத்தையும் தயிரையும் கலந்து கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிடும்போது அந்த மூளை நோய் கூட தனியும் தன்மை இந்த மஞ்சள் முள்ளங்கிக்கு இருக்குது. இந்த மஞ்சள் முள்ளங்கியை சாப்பிட்றதுனால மஞ்சள் காமாலை நோய் கூட தணியும். குழந்தை முதல் பெரியவங்க வர எந்த காலத்திலையும் சேர்த்து கொள்ளலாம். அடுத்தது சிவப்பு முள்ளங்கி. இந்த சிவப்பு முள்ளங்கியை சாப்பிட்றதுனால சிறுநீரை பிரிக்கும் தன்மை இந்த சிவப்பு முள்ளங்கிக்கு இருக்குது. சிறுநீர்ப்பை சுத்தமாக்கும், கல்லடைப்பை நீக்கும், சிறுநீர் பைகளில் உண்டாகும் கற்களை கரைக்கும் தன்மை இந்த சிவப்பு முள்ளங்கிக்கு இருக்குது. இந்த சிவப்பு முள்ளங்கி சாப்பிட்றதுனால மூல நோய் தணியும், உடலில் எரிச்சல் இருந்தால் அதை நீங்கும் தன்மை இருக்குது, வாய் நாற்றம் நீக்கும், வாய்ப்புண் குணமாகும், எலும்பு பலமடியும், இரத்த கொதிப்பை தணிக்கும், ஊழச்சதையை குறைக்கும், இளைத்த பெண்களுக்கு மிகவும் நல்லது. பெண்களுக்கு வரும் வெள்ளை நோய் தணியும். காய்ச்சல் சளி இருமல் இருக்கும்போது சாப்பிட்றது நல்லதல்ல. வாத நோயாளிகளுக்கு சிறிதும் ஆகாது, ஆஸ்துமா நோயாளிகளுக்கு ஏற்றுக்கொள்ளாது, பலருக்கும் இரவில் ஒத்துக்கொள்வதில்லை. சில உணவு பண்டங்கள் சரியாக ஜீர்ணிக்காது. உடம்பில் ஏற்படும் தடிப்பு அரிப்பு இவற்றை நீக்கும் தன்மை இந்த சிவப்பு முள்ளங்கிக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, மஞ்சள் காமாலை நோயுடையோ தொடர்ந்து உட்கொண்டு வந்தால் நோய் தணியும். பெரியவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் மழை நாட்களை ஒத்துக்கொள்ளாது. மாத விளக்கு நாட்களை உட்கொண்டால் ஒரு சிலருக்கு மாத விளக்கு ஒழுங்கில்லாது போவதுண்டு. பொதுவாக நல்லது தான்.
அடுத்தது வெள்ளை முள்ளங்கி. இந்த வெள்ளை முள்ளங்கி சாப்பிட்டால் நீர் சுருக்கை நீக்கும், சிறுநீரக பையில் ஏற்படும் கற்களை நீக்கும், சிறுநீரக பையை சுத்தமாகும். பெண்களுக்கு சூதக காலத்தில் ஏற்படும் வயிற்று வலி இருந்தால் அதுவும் இந்த வெள்ளை முள்ளங்கி சாப்பிட்டால் நீக்கும். பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளை நோய் இருந்தால் அதை குணப்படுத்துகிற தன்மை இந்த வெள்ளை முள்ளங்கிக்கு இருக்குது. இரத்த கொதிப்பை தணிக்கிற குணமும் இந்த வெள்ளை முள்ளங்கிக்கு இருக்குது. உணவு எளிதில் சீரணமாக்கிற குணமும் இந்த வெள்ளை முள்ளங்கிக்கு இருக்குது. சூழ நோய் தணியும், இரத்த மூலமும் குணமாகும். வாதம், ஆஸ்மா, சளி, காய்ச்சல், தலைவலி இருந்தால் இந்த வெள்ளை முள்ளங்கி சாப்பிடக்கூடாது. ஏன்னா அந்த வெள்ளை முள்ளங்கியில் சளி இருக்கனால அந்த வெள்ளை முள்ளங்கி சாப்பிட்டா இனியும் ஜாஸ்தி ஆயிரும். மழைக்காலத்தில் வயசானவங்களுக்கும் சின்ன குழந்தைகளுக்கும் இந்த வெள்ளை முள்ளங்கி கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு காய்ச்சல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆஸ்மா நோய் உள்ளவங்க இந்த வெள்ளை முள்ளங்கி சாப்பிட்டா அவங்களுக்கு அந்த நோய் இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. பெண்கள் மாதவிடாய் நாட்களில் இந்த வெள்ளை முள்ளங்கி சாப்பிட்டால் ஒரு சிலருக்கு சளி காய்ச்சல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த டைமில் வெள்ளை முள்ளங்கி சாப்பிடக்கூடாது, அது உடம்புக்கு நல்லதில்லை.
இவ்வளவு நேரமாக உடல் நலம் பெற உணவு முறைகள் வைத்தியங்கள் என்ற ஒரு சில தகவல்களை கேட்டோம் அல்லவா? இன்றைய மலையரசு சுகமான நிகழ்ச்சியில் த்ரீ ரோசஸ் குழுவினர் வைட்டமின் பி 12 என்ற தலைப்பில் ஒரு சில தகவல்கள் மற்றும் உடல் நலம் பெற உணவு முறைகள் வைத்தியம் என்ற தலைப்பில் ஒரு சில தகவல்களை கேட்டோம் அல்லவா? நாளை வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி நேர்களே.